வணக்கம் டாக்டர் சுதன், டாக்டர் கவிதா மற்றும் திரு ராஜ்.
வணக்கம்
வணக்கம்.
ரேணுகா.
வணக்கம்.
சரி, தெற்கு ஆஸ்திரேலியாவில் மீண்டும் ஒரு கொரோனா பரவல் ஆரம்பித்திருப்பதாக நாங்கள் செய்திகள் வாயிலாக பார்க்கிறோம். தெற்கு ஆஸ்திரேலியாவில் இந்த பரவல் எப்படி மீண்டும் ஆரம்பித்தது என்ற அந்த ஆரம்ப புள்ளியை பற்றி கொஞ்சம் சுருக்கமாக எங்களுக்கு சொல்ல முடியுமா?
முக்கியமான விடயம் என்னவென்றால், நாங்கள் இப்பொழுது கதைத்துக் கொண்டு இருக்கும் பொழுதே அந்த கொரோனா தொற்று பரவி அது மேலும் பரவிக்கொண்டிருக்கின்ற என்று சொல்வதை விட அதனை நாங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்த நிலையில் தான் உங்களுடன் இப்பொழுது கதைத்துக் கொண்டிருக்கிறோம். பெருமையாக சொல்ல முடியும். இது எப்படி தொடங்கியது என்று கேட்டால், வளமையாக நடப்பது போல, அதாவது தனிமைப்படுத்தப்பட்ட மக்கள் வைக்கப்பட்டிருக்கின்ற சில விடுதிகள், அந்த இடத்திலே வேலை செய்த ஒரு பணியாள் மூலமாக அது பரவி, அதன் பின்னர் அது ஒரு குடும்பத்தை நோக்கி சென்றது. குடும்பத்திலே அது பரவி, அதன் பின்னர் அந்த குடும்பத்தில் உள்ளவர்கள் வேறு வேறு இடங்களுக்கு வேலைகளுக்கு என்று செல்லும் பொழுது, சாதாரணமாக எப்படி ஒரு நோய் தொற்று பரவுகிறதோ அதன் அதற்கே உரிய பாணியிலே அவர்கள் வேலை செய்த வேறு இடங்களுக்கு ஒருவர் வந்து கைதிகளை அடைத்து வைத்து, அதாவது பிரிசன்ஸ், அதிலே வேலை செய்தபடியால் அதன் மூலமாக அந்த பகுதிக்கு வேறு ஒருவர் பாடசாலை பள்ளிக்கூடங்கள் சம்பந்தமான தொடர்பான ஒரு இடத்திலே வேலை செய்தபடியால் அங்கு போனது. அதை தவிர வேறு ஒருவர் சற்று சுகவீனமாக இருந்த காரணத்தினால் மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல வேண்டிய காரணம் ஏற்பட்டது. அங்கே அது அவசர சிகிச்சை பிரிவிலே குறிப்பிட்ட நோயாளியை வைத்திருக்கும் பொழுது அந்த அவசர சிகிச்சை பிரிவிலே அதனுடன் வந்தவர்கள் போனவர்கள் எல்லாரும் பின்னர் தனிமைப்படுத்தப்பட்டு சோதிக்கப்பட வேண்டிய நிலைக்கு ஆளாகப்பட்டது. இவ்வாறுதான் இந்த நோய் கொரோனா வளமையாக எல்லா இடங்களிலும் பரவும் போது இங்கும் ஏற்பட்டது அதே வகையான ஒரு பரவல் என்றுதான் சொல்லப்படுகிறது. அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்லுவேன்.
சரி, இப்படியாக இந்த பரவல் ஒன்று ஆரம்பித்தது கண்டுபிடிக்கப்பட்ட உடனேயே தெற்கு ஆஸ்திரேலிய அரசு வேகமாக நடவடிக்கை எடுத்து ஒரு 6 நாள் முடக்க நிலை, லாக்டவுனை கொண்டு வருவதாக அறிவித்திருந்தது. அது இப்போது நீக்கப்பட்டாலும் அந்த லாக்டவுன் முன்னர் அறிவிக்கப்பட்டது. டாக்டர் கவிதா, நீங்கள் எங்களுக்கு சொல்ல முடியுமா, மருத்துவ ரீதியாக ஏன் இந்த 6 நாள் என்று? என்றால் எல்லோருக்குமே அது ஒரு பெரிய கேள்வியாக இருந்தது, ஏன் 6 நாட்களை அறிவிக்கிறார்கள் என்று சொல்லி. அதற்கு ஏதாவது விசேட காரணங்கள் இருக்கின்றனவா?
இந்த 6 days லாக்டவுனுக்கு கிளியரா ஒரு மெடிக்கல் ரீசன் இல்ல. இது ஒரு ஒரு ஃபேக்சுவல் நம்பர், கவர்மெண்ட் கொடுத்த ஒரு நம்பர். நவம்பர் 15th நம்ம கவர்மெண்ட் அறிவித்தாங்க ஃபர்ஸ்ட் கம்யூனிட்டி கேஸ் கோவிட் பாசிட்டிவா வந்திருக்குன்னு. கவர்மெண்ட்டுக்கும் ஒரு ஷாக்கிங் நியூஸ், நம்மளுக்கும் ஒரு ஷாக்கிங் நியூஸ். ஏன்னா இது கம்யூனிட்டி கேஸ் ஆயிடுச்சு. வித்இன் 24 hours நம்மளுக்கு வந்து ஆஃப்டர் தௌசண்ட்ஸ் ஆஃப் டெஸ்ட் ஒரு 17 cases பாசிட்டிவ் ஆகி மண்டே மார்னிங் அறிவித்தாங்க. கம்யூனிட்டி கேசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வேற வேற சபர்ப்ஸ்ல ஒரு 20 kilometers அவே கிளஸ்டர்ஸ் உருவாகிருச்சு. ஸோ இது எப்படி இவ்வளவு தூரத்துக்கு பாதிக்கப்பட்டதுன்றது ஒரு கேள்விக்குறியா இருந்துச்சு. கவர்மெண்ட் வந்து கிளியரா பர்சன் டு பர்சன் கான்டாக்ட கன்ஃபார்ம் பண்ண முடியாம இருந்தாங்க. அதனால் அவங்களுக்கு ஒரு பயம், இது வந்து குயிக்கா இதை விட 10 times 20 times ஸ்ப்ரெட் ஆகிருமோ, நம்ம கண்ட்ரோலுக்கு இல்லாம போயிருமோன்ற ஒரு பயத்துல ஒரு டிசிஷன் பண்ணாங்க. இந்த வைரஸ கண்ட்ரோல் பண்ண 6 days சர்க்கிட் பிரேக்கர் லாக்டவுன் நிலைய கொண்டாந்துதா எங்களுக்கு ஒரு கான்டாக்ட் ட்ரேசிங்க்கு கொஞ்சம் டைம் கிடைக்கும்னு சொல்லி இதை முடிவு பண்ணது.
உலகம் முழுக்க எல்லாம் 14 நாட்கள் என்பது ஒரு தாரக மந்திரமாக இயங்கி கொண்டிருக்கீர்கள். என்ன 6 நாள் என்று சொன்னால், அது உண்மையா நாங்கள் டோட்டல் லாக்டவுன், அதாவது முழுமையாக பூட்டப்பட்ட நிலை வந்து 6 நாள் என்றும், ஒரு பார்ஷியல் லாக்டவுன், அதாவது அது ஒரு ஒரு பகுதியாக நாங்கள் முடக்கப்பட்ட நிலை வந்து இன்னொரு 8 நாள். அப்ப 8 மாதம் 14 என்பதுதான் ஆரம்பத்திலே இந்த அரசாங்கம் ஏற்படுத்தின அந்த விதிமுறைக்குள் இருந்தது. இந்த 6 நாள் லாக்டவுன் செய்தால் நாங்கள் அதுக்குள்ள மிகப்பெரிய ஒரு தொகுதியினரை பரீட்சிக்கவும் முடியும், இதனை மேலும் பரம்பாமல் தடுக்கவும் முடியும் என்ற ஒரு, அதனால் தான் வந்தது இந்த 6 நாள் என்பதுதான் என்னுடைய அபிப்பிராயமும் நம்பிக்கை.
இப்போது அந்த கட்டுப்பாடுகள் சனிக்கிழமை முதல் நீக்கப்படுவதாக அல்லது தளர்த்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. அவசர அவசரமாக இந்த கடுமையான கட்டுப்பாடுகளை அறிவித்துவிட்டு அதை அவர்கள் தளர்த்துவதற்கான காரணங்கள் பல சொல்லப்பட்டது. அதில் முக்கியமான காரணத்தை பற்றி எங்களுக்கு சொல்ல முடியுமா?
சுகாதாரத்துறையினர் மிகவும் தெளிவாக சொல்லியிருக்கின்றார்கள், இந்த நோய் பரவலின் ஆரம்பம் முதல், அதாவது முதலாவது ஃபர்ஸ்ட் சர்க்கிள் என்று சொல்வார்கள், முதலாவது கண்டாக்ட், அதில் உள்ள மக்களை தனிமைப்படுத்தினார்கள். இரண்டாவது இன்னொரு செகண்ட் சர்க்கிள், சாண்ட் பேக்கிங் என்று சொல்வார்கள், மக்களுடன் தொடர்பு பட்டவர்களை கூட தனிமைப்படுத்தினார்கள். அப்படி ஒரு 4500 பொதுமக்களுக்கு மேல் தனிமைப்படுத்தப்பட்ட நிலையில இந்த நோய் பரவலுக்கான சாத்தியக்கூறுகள் மிகவும் குறைவு. ஓரளவு அதை கட்டுப்பாட்டுக்கள் கொண்டு வந்து விட்டோம் என்று சுகாதாரத்துறையினர் கொடுத்த உறுதிமொழியை அடுத்து அரசாங்கம் இந்த கட்டுப்பாடுகளை தளர்த்தியதாக அறிகிறேன். மற்றது இன்னொன்று வந்து சுகாதாரத்துறையினர் இந்த நோய் தொற்று ஏற்பட்டவர்களை தேடி அவர்கள் எங்கு சென்றார்கள், எந்த இடத்துக்கு சென்றார்கள் என்று அறிய முற்படுகையில் ஒரு பீசா சொப்பில் வேலை செய்யும் ஒரு நபர், அவர் இன்னொரு ஹோட்டலில் பகுதி நேர பாதுகாப்பு ஊழியராகவும் வேலை செய்திருக்கின்றார். அவர் உண்மையை சொல்லவில்லை. அதாவது உடனடியாக விசாரணைகளின் போது அவர் உண்மையை சொல்லியிருந்தால் இந்த சுகாதாரத்துறையினருக்கு மிகவும் இலகுவாக அவருடன் தொடர்பு பட்ட நபர்களை தனிமைப்படுத்த கூடியதாக இருந்திருக்கும். அந்த பீசா ஷாப்பில் பீசா எடுத்தது என்றுதான் சொல்லியிருந்தார். ஆனால் அவர் அங்கே வேலை செய்கின்றார் என்று அறிந்தவுடன் சுகாதாரத்துறையினர் மிக கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டி வந்தது. அவர்களின் அச்சம் கொண்டு விட்டார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். அவர் ஏன் அதை போய் சொன்னார் என்று தெரியவில்லை. சரியான தகவலை கொடுக்காத காரணத்தால் இந்த சுகாதாரத்துறையினர் ஒரு திசை திருப்பப்பட்ட நிலையில சரியான மக்களை தேடிச் செல்ல முடியாத ஒரு நிலை ஏற்பட்டதாகத்தான் கருதுகிறேன்.
இப்ப வந்து அடுத்த விடயத்துக்கு போவோம். இந்த லாக்டவுன் கொண்டு வரப்பட போகிறது என்று அறிவித்தவுடன் குறிப்பாக விக்டோரியாவை பொறுத்தவரையில் நிறைய பேர் அடிப்பிடிப்பட்டு இந்த டாய்லெட் பேப்பருக்கு எல்லாம் நடந்த சண்டை உங்களுக்கு தெரிந்திருக்கும். அதே போன்ற ஒரு நிலைமை அங்கும் ஏற்பட்டிருந்ததா? நீங்கள் கடைகளுக்கு சென்ற போது எப்படி இருந்தது அந்த அனுபவம் உங்களுக்கு?
எனக்கு மட்டும் இல்ல, மக்கள் எல்லாரும் ஒரு ஷாக் நிலையில் தான் இருந்தாங்க. அன்னைக்கு மண்டே நம்மளுக்கு அந்த லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ண டைம் அப்ப யோசிக்கக்குள்ள ஐ திங்க் அதுதான் பெஸ்ட் டிசிஷன் அட் தட் டைம் பை த கவர்மெண்ட். எனக்கு அந்த நியூஸ் வந்தப்ப ஒரு பயமும் பதட்டமும் உள்ள ஒரு நிலையில் தான் இருந்தேன். அந்த நேரத்துல எனக்கு சரியாக யோசிக்க முடியல. நான் நேராக வேலை முடித்து போற வழியில் என்ன அறியாம ஓகே நான் வூல்வர்த் போய் முடிஞ்ச அளவே வாங்குறத நான் வாங்கிடலான்னு தான் நான் கியூல நின்றேன். கியூல நின்று உள்ளுக்கு போன டைம் எனக்கு பார்க்கிங் கூட கிடைக்கல. ஆக்கள் எல்லாம் மாஸ்க் போடாம பெரிய ஒரு க்ரௌடா ஒரு சோசியல் டிஸ்டன்சிங் இல்லாம ஒரு ஒரு அங்ஸைட்டி ஸ்டேட்ல தான் இருந்தாங்க. பிள்ளைகளையும் பிக்அப் பண்ண போது பிள்ளைகள் ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்ல தான் இருந்தாங்க. ஒரு சைட் பயம், ஒரு சைட் நிறைய கேள்விகள் கார்ல வீட்டுக்கு வரும் வரைக்கும். லாக்டவுன் என்ன என்னம்மா இது, மெல்பர்ன் மாதிரி 100 நாளைக்கு மேல போவோமா, எங்களுக்கு எல்லாம் கோவிட் கொரோனா வைரஸ் வந்துருமா, ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாம் பார்க்கலாமா, எங்களுக்கு யூனோ என்ன நடக்க போகுதுன்னு இந்த மாதிரி ஒரு பயம். வீட்டுக்கு வந்த பிறகுதான் ஒரு காமான நிலைக்கு வந்தோன்னதான் நாங்க நான் யோசிச்சு பார்த்தேன். வீட்டுல சாமா எல்லாம் இருக்கு, எங்களுக்கு தெரியும் இந்த லாக்டவுன்னா சூப்பர் மார்க்கெட்ஸ் எல்லாம் திறந்துருக்கு, மெடிக்கல் சென்டர்ஸ் திறந்துருக்கு, ஃபார்மசி திறந்துருக்கு. ஆனா அந்த நிலையில எங்களுக்கு ஒன்றும் நினைவு வரல. ஸோ அந்த சிச்சுவேஷன்ல தான் நான் இருந்தேன் அந்த மண்டே.
சரி, ஸ்ரீதர் அவர்களே நீங்கள் சொல்லுங்கள், இந்த கட்டுப்பாடுகள் அறிவிக்கப்பட்ட போது உங்களுக்கு அது புதிதாக இருந்ததா அல்லது ஒரு பழகி போன ஒரு விடயமாக இருந்ததா? எப்படி உணர்ந்தீர்கள்? எப்படி தயாரானீர்கள் அல்லது ஏற்கனவே தயாராக இருந்தீர்கள் நிறைய பொருட்கள் எல்லாம் வாங்கி வைத்துக் கொண்டு?
ஆயத்தமாக இருந்தேன் என்று சொல்ல முடியாது. ஆனால் பெரிய அளவில் மக்கள் வந்து ஓரளவு விழிப்புணர்வுடன் இருந்தார்கள் என்பது உண்மை. ஆனால் அந்த முடக்க நிலை அறிவிக்கப்பட்ட உடன் மற்றவர்கள் போல் நானும் கடைகளுக்கு போய் சாமான் வாங்க வேண்டும், போய் காப்பாக்கு எல்லாம் ஃபுல்லா போய் உள்ளுக்கு போய் வெளியில வரையலாம அந்த அளவுக்கு நிலை இருந்தது. கவிதா சொன்ன மாதிரி மக்கள் ஒரு பதட்டமான நிலையில் காணப்பட்டார்கள். குறிப்பாக சொல்லுவதென்றால் உடற்பயிற்சிக்கு கூட வெளியில் போக முடியாது என்ற ஒரு கட்டுப்பாடு எனக்கு தெரிந்தவரை விக்டோரியாவில் கூட அப்படி அறிவிக்கப்படவில்லை. மிகவும் கடுமையான கட்டுப்பாடு. அப்ப மக்கள் பதட்ட நிலை, என்ன நடக்குது என்று தெரியாது. என்றாலும் ஓரளவு ஆயத்தமாக இருந்தோம் என்றுதான் சொல்ல வேண்டும். பெரிதாக அலட்டி கொள்ளவில்லை. தேவையான அடிப்படையான பொருட்கள் இருந்தது. ஆனால் தேவைக்கு மீறி வாங்கி கொண்டு வந்து மனைவியிடம் ஏற்றி வேண்டியதும் நடந்ததுதான்.
கடமையாற்றுவதால் நிறைய நோயாளர்கள் வந்து உங்களை தொடர்பு கொண்டிருப்பார்கள் இல்லையா, பயந்து போய். குறிப்பாக இந்த நோய் தொற்றுக்கு எளிதில் ஆளாக கூடியவர்கள், அவர்கள் இந்த கட்டுப்பாடுகளையும் இவற்றையும் எப்படி அணுகுகிறார்கள்? அவர்களது மனநிலை எப்படி இருக்கிறது?
நான் இந்த கொரோனா கால பகுதியிலே ஒவ்வொரு தரம் ஒவ்வொரு நிலை எடுப்பார்கள். நான் எடுத்த நிலை வந்து எந்த ஒரு நாளும் நான் வீட்டில் இருந்து வேலை செய்வதில்லை. என்னுடைய வேலைத்தளத்தில் போயிருந்து அது போன் கன்சல்ட் ஆகியிருக்கும், அங்கிருந்துதான் வேலை செய்வது எனக்குள்ளே ஒரு முடிவெடுத்துக் கொண்டு நான் எனக்கு கொரோனா தொற்று வந்து நான் வேலைக்கு போக இல்லாத நிலையில இருக்க வேண்டும் என்று வந்தால் ஒழிய நான் இந்த வேலைக்கு செல்வதாக எனக்குள்ளே ஒரு சபதம். வேலைக்கு போன பொழுது எல்லாம் ஒரு போன் கன்சல்ட் ஆகும், அந்த வசதிகள் எல்லாம் எப்போவோ செய்யப்பட்டு விட்டது. அதாவது நோயாளிகளுடன் கதைக்கும் பொழுது, இந்த லாக்டவுனை பற்றி கதைக்கும் பொழுது ஒன்றை நான் உண்மையாக உணர்ந்து கொண்டேன். பெரும்பாலான மக்கள், அதனை வரவேற்றார்கள். அதனை எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் அதை பெரிய அளவிலே இது ஒரு முட்டாள்தனமான முடிவு அப்படி என்று சொல்லி சொல்லாமல் அதனை வரவேற்றார்கள். என்னன்னு சொன்னால், குறுகிய காலப்பகுதி என்பது ஒரு முக்கியமான விஷயமாக இருந்தது. அவர்கள் அதாவது இது மருத்துவ ரீதியாக சொல்லப்படுகிறது, மருத்துவத்துக்குள்ளே அரசியல் கலக்காமல் தென் ஆஸ்திரேலியா இருந்தது ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். பெரும்பான்மையான மக்கள் அதனை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் அவர்களுக்கு வந்து அந்த பேனிக் பையிங், அதாவது பயந்து பொருட்களை வாங்குகின்றது வந்து என்னால் புரியக்கூடியா இருந்தது. அத்தியாவசியமாக அன்றாட பொருட்களை வாங்கி வாழுகின்ற மக்களுக்கு நிச்சயமாக ஒரு நெருக்கடியாக அமையத்தான் செய்தது. அதாவது எந்த ஒரு முடிவுகள் எடுக்கும்போது ஏதோ ஒரு பகுதியினர் பாதிக்கப்படுவார்கள். அப்படி பாதிக்கப்பட்ட மக்களையும் கண்டேன்.
இதேவேளை இன்னும் ஒரு கேள்வி இருக்கிறது. அதாவது திடுதிப்பன்று ஒரு 6 நாள் கட்டுப்பாடு என்று சொன்னார்கள். அதன் பின்னர் இல்லை, அது தேவையில்லை, அது நீக்கப்படுகிறது என்றெல்லாம் சொன்னார்கள். இதெல்லாம் வந்து மக்களை ஒரு குழப்ப நிலை காழ்த்தியதாக, தேவையில்லாமல் அவர்களை குழப்பத்தில் ஆழ்த்தியதாக எல்லாம் ஒரு தரப்பினரால் குற்றம் சாட்டப்பட்டது. உங்களை பொறுத்தவரையில் இதை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? இந்த அறிவிப்பும் அதன் பின்னர் அது நீக்கப்பட்டதும்,
ஒரு அவசரப்பட்டு அதனை அறிவிப்பதும், அதன் மூலமாக அந்த அறிவிப்பின் மூலமாக பல பாதிப்புகள் பலருக்கு ஏற்பட்டிருக்கலாம். வியாபாரிகளுக்குத்தான் பெரும்பகுதியான ஒரு பாதிப்பாக ஏற்பட்டிருக்கலாம். அதனை பேர்ந்து ஒரு 3 நாளையிலே அப்படி ஒன்றும் இல்லை என்று திருப்பதை நீக்க வைக்க, இதை கொஞ்சம் வடிவாக ஆராய்ந்து இன்னும் கொஞ்சம் மினக்கட்டு அதன் பின்னர் இந்த லாக்டவுனை அதாவது கொண்டு வந்திருக்கலாமோன்னு ஒரு சாரார் வாதிக்கலாம். நான் பார்க்கின்ற கண் வந்து, இப்ப நான் மருத்துவராக பார்க்கின்ற கண்ணாக சொல்கின்ற, அதாவது ஒரு சின்ன உதாரணம் மூலமா உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறேன், அது பலருக்கு தெரிஞ்சிருக்கும். நாங்கள் ஒரு வைத்தியசாலையில் வேலை செய்யும் போது எமர்ஜென்சி கோட் புழு என்று சொல்லுவார்கள். கோட் புழு என்று சொல்வது திடீரென்று ஒரு ஏரியாவிலே ஒருவர் உயிருக்கு போராடி இருக்கும் பொழுது ஒரு வித்தியாசமான சைரன் மாதிரி நாங்கள் எங்கிருந்தாலும் அந்த ஆஸ்பத்திரி வளவிலே எங்கிருந்தாலும் அந்த இடத்துக்கு விரைய வேண்டும், சாதிகள் விரைய வேண்டும், அனைவரும் சென்று எங்களால் ஏழுமான உதவியை செய்து அந்த உயிரை மீட்க வேண்டும் என்பது அதற்கு கோட் புழு என்று ஒரு பெயர் கொடுப்பார்கள். அது வளமையாக கொடுக்கின்ற பெயர் கோட் புழு. அந்த கோட் புழு என்று நான் பல எத்தனையோ ஆண்டு காலமாக இந்த எமர்ஜென்சியில வேலை செய்த பொழுது அந்த கோட் புழு என்று சொன்னவுடன் நாங்கள் விரைந்து போனால் சில சந்தர்ப்பங்கள் அது உண்மையான கோட் புழு அல்ல, ஒரு ஃபோல்ஸ் தவறுதலாக அமர்த்தப்பட்ட இலாமாக இருக்கலாம். அப்படி அது நடக்கும் பொழுதும் நாங்கள் அதிலே வந்து சந்தோஷம் அடைகின்ற ஒழிய, ஓகே எதுவித உயிர் பாதிப்பும் நடக்கவில்லை, இங்கு ஒருவரும் உயிர் இழக்கவில்லை, நாங்கள் தவறுதலாக அமர்த்தப்பட்டது, ஓகே மீண்டும் நாங்கள் எங்களுடைய பணிகளுக்கு திரும்புவோம், அதை விடுத்து அதில் நின்று ஒன்று இது ஒரு உண்மையான கோட் புழு இல்லை, நான் சோ டிசப்பாயிண்டட், நான் கவலைப்படுகிறேன் என்று சொன்னால் அதனுடைய தாற்பயம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். அதாவது ஏதோ ஒன்று நடக்க போன்ற நினைத்து நாங்கள் இந்த லாக்டவுனை ஏற்படுத்தினோம், அது இல்லை என்று சொல்லி சந்தோஷப்படுகிறோம், பெருமைப்படுகிறோம், அதனை எடுத்து விட்டு நாங்கள் மீண்டும் இயல்பு வாழ்க்கையை திரும்பி விடுகிறோம் என்றுதான் சொல்லக்கூடிய ஒரு விடயமாக அமைகிறோம்.
சரி, இது ஒரு 2nd கட்ட பரவலாக மாற்றம் அடையுமா என்ற ஒரு பயம் உங்கள் ஒவ்வொருவர் மனதிலும் இருக்கிறதா? அதற்கான சாத்திய கூறுகள் இருக்கின்றனவா? என்ன நினைக்கிறீர்கள்? ஒவ்வொருத்தராக சொல்லலாம்.
நிச்சயமாக, அதாவது நாங்கள் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் 2nd கட்ட பரவல் இது அல்லது இதற்கு மேல பரவல்கள் வராது என்று சொல்ல முடியாது. பரவல்கள் வரத்தான் செய்யும். அதற்கு ஒரு முறை நடந்த தவறுகள் அடுத்த முறை நிகழாமல் பார்த்து கொள்வதற்கு முயற்சிக்கலாம். ஆனால் எல்லாரும் மனிதர்கள், பிழை நடக்கும், அதே தவறுகள் மீண்டும் நடக்கலாம். ஆகவே திருப்போ பரவல் வரவதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்கவே செய்யும். ஆனால் அதற்கான சந்தர்ப்பங்கள், அதாவது சாத்திய கூறுகள் குறைவு என்று வேணுமென்றால் வாதாடலாமையுடைய வராது என்று சொல்லி சொல்வதற்கு இல்லை.
நிச்சயமாக 2nd கட்ட பரவல் ஏற்படுமா என்பதை நிறைய மக்கள் எதிர்பார்த்து கொண்டுதான் இருந்திருக்கிறார்கள் என்பது உண்மை. வெளிநாட்டில் இருந்து வரும் நம் உறவுகள் தாயகத்துக்கு வரும்போது அவர்களுடன் இந்த நோய் வருவதற்கான சாத்திய கூறுகள் அதிகம் இருக்கின்றன. அந்த வகையில் என்னதான் கட்டுப்பாடுகளை வைத்தாலும் அந்த நோய் பரவக்கூடிய சாத்திய கூறுகள் இருக்கின்றன என்பது சுகாதாரத்துறையினர்கள் கடுமையாக எச்சரித்துத்தான் இருந்திருக்கிறார்கள். அந்த வகையில் நாங்கள் இதை எதிர்பார்த்து இருந்தாங்கள் என்பது உண்மை. ஒவ்வொரு அவுட் பிரேக் வரும்போது அதில் மற்ற நாடுகள் அதை என்ன எப்படி செய்தார்கள், நியூசிலாந்து எப்படி அதை கையாண்டது, விக்டோரியா மாநிலம் எப்படி கையாண்டது, அதன் மூலம் படிப்பினைகளை கையாண்டு இந்த நோய் பரவலை முடிந்தளவு குறைக்க சுகாதாரத்துறையினர் முழு அளவிலான முயற்சியை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதே நேரம் சுகாதாரத்துறையின் மீது நம்பிக்கை தென் ஆஸ்திரேலிய மக்களுக்கு நிறையவே இருக்கின்றது. அவர்கள் கூறும் கட்டுப்பாடுகளை நிச்சயமாக பெரும்பாலான தென் ஆஸ்திரேலியர்கள் பின்பற்றுகிறார்கள் என்பதை உறுதியாக கூற முடியும்.
செகண்ட் வேவ் வர்றதுக்கு கண்டிப்பா சான்சஸ் இருக்கு. ஸோ நம்ம சவுத் ஆஸ்திரேலியா சீஃப் பப்ளிக் ஹெல்த் ஆஃபீஸர் ப்ரொஃபஸர் சூரியர் சொன்ன லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் படி நம்ம சவுத் ஆஸ்திரேலியா முன்னும் ஒரு பயங்கரமான ஒரு கொரோனா வைரஸ் கிளஸ்டரில் தான் இருந்து நாங்கள் வெளியாகவில்லை. எங்களுக்கு இந்த சிச்சுவேஷன் இப்போ ஆஸ்திரேலியாவுக்கு வந்து ஒரு நியூ நார்மல்னு சொல்லலாம். இது ஒரு 12 to 18 months இது வந்து எங்களுக்கு ஒரு நார்மல் லைஃப். ஸோ இதுக்கு வந்து மக்கள் ப்ரிப்பேர் ஆகி ஒரு அவேர்னஸோடு இருக்க வேணும். அது முக்கியமான ஒரு விஷயம். பாதுகாப்பாக இருந்து கையை கழுவி தேவையான டைம் கவர்மெண்ட் நம்ம நம்மளுக்கு இன்ஃபார்ம் பண்ணுற டைம் கண்டிப்பாக மாஸ்க் போட்டுக்கிட்டு ஒரு சோஷியல் டிஸ்டன்சிங் வச்சு அவங்க ரூல்ஸ் படி ஒபே பண்ணி நாங்கள் எல்லாம் கவனமாக இருந்தால் நம்மளுக்கும் நல்லம் நம்ம கண்ட்ரிக்கும் நல்லம். ஒரு ஷாக்கிங் நியூஸ் வரக்குள்ள ஆளுக கொஞ்சம் ஏர்லியாவே கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி இருக்கலாம். இந்த மாதிரி லாக்டவுன் டைம் நீங்க பேனிக் ஆக தேவையில்லை. தேவையில்லாத மீடியா இன்ஃபர்மேஷனை நீங்க முடிஞ்ச அளவு தவிக்க பாருங்க. ட்விட்டர் ஃபேஸ்புக்ல சம் அன்னெசரி இன்ஃபர்மேஷன் வந்து நம்மளுக்கு ஆங்ஸைட்டியை கொஞ்சம் கூட்டலாம். அதனால நீங்க தேவையில்லாத விஷயங்களை பரவாம பாத்துக்கிறது பெட்டர்.
மிக்க நன்றி டாக்டர் கவிதா, டாக்டர் சுதன், திரு ஸ்ரீதர் இந்த கலந்துரையாடலில் பங்கேற்று தெற்கு ஆஸ்திரேலியாவில் என்ன நடக்கிறது எப்படி எல்லாம் கையாளப்பட்டிருக்கிறது என்று எங்களுக்கு விளக்கினீர்கள். உங்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் மற்றொரு சந்தர்ப்பத்தில் சந்திப்போம். வணக்கம்.
நன்றி.